நமஸ்காரம். காவேரி மகாபுஷ்கரம் தற்போது நடந்து வருகிறது. இப்ப செப்டம்பர் மாதம் 12 தேதியிலிருந்து தொடங்கி 23 தேதி வரை காவேரி பிரவகிக்கும் அனைத்திடத்திலும் இந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது. காவேரி புஷ்கரம்ங்கிறது எது? எதற்காக அதை கொண்டாடுகிறோம்? நம்முடைய தமிழகத்துக்கே பெருமை சேர்க்கும் நதி காவேரி. காவிரி என்று தமிழில் சொல்லுகிறோம். கா என்றால் பொழில், அதாவது சோலை. விரி விரித்தல். தன்னுடைய தண்ணீரால் சோலைகளை பொழில்களை நன்கு விரித்து விடுகிறபடியால் காவிரி என்று காவேரிக்கு பெயர். காவிரின்னு தமிழில் சொன்னால் காவேரின்னு வடமொழியில் கூறுகிறோம். கவேரன் என்னும் அரசனின் மகளாக பிறந்தபடியால் காவேரின்னு பெயர். இவளுக்கு லோபாமுத்ரான்னும் பெயர் உண்டு. அகஸ்தியருடைய மனைவியாக இருந்து பின்னால் காவிரியாக ஒரு நதியாக ஓடினாள். இதை தட்சிண கங்கா, அதாவது தெற்கு பாரதத்தின் கங்கை என்னும் கொண்டாடுவதுண்டு. நாம் தமிழில் பொன்னி நதினு சொல்லுகிறோம். நம்முடைய நிலங்களை பொன் போல விளைய செய்கிறபடியால் பொன்னி என்றும், தானே பொன் போன்ற நிறத்தனாலபடியால் பொன்னி என்னும் சொல்லுகிறோம். அந்த காவேரி நதியில்தான் மகாபுஷ்கரம் விழா நடக்கிறது. இது என்ன விழா? ஏன் மகாபுஷ்கரம்னு சொல்லுகிறோம்? புஷ்கரம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். மகாபுஷ்கரம் 12 12 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இது ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது? கும்பமேளான்னு கேள்விப்பட்டோமே, அதுவும் இதுவும் தொடர்புடையதா, வெவ்வேறையா? இது தவிர நாம கும்பகோணத்தில் மகாமகம்னு பார்க்கிறோமே, அதுவும் இத்தோடு தொடர்புடையதா, வேறையா? அப்போ மூணு விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்பதான் தெளிவு ஏற்படும். ஒன்று கும்பமேளா, மகா கும்பமேளா. இன்னொன்று புஷ்கரம், மகாபுஷ்கரம். இன்னொன்று மாசி மகம், மகாமகம். இவை என்னென்னு பார்த்தால் எல்லாம் 12 ஆண்டுகளோட தொடர்புடையவை. முதல்ல கும்பமேளா பத்தி சொல்றேன். 4 நதிக்கரைகளில் 4 ஊரில் இது நடைபெறுகிறது. கங்கை நதிக்கரையில் ஹரித்வாரம், கங்கா யமுனா சரஸ்வதி முக்கூடலில் அலகாபாத் திரிவேணி சங்கமம், கோதாவரி நதிக்கரையில் நாசிக், க்ஷிப்ரா நதிக்கரையில் உஜ்ஜைன். இந்த 4 இடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அந்தந்த இடத்தில் கும்பமேளா நடக்கும். இந்த கும்பம் குடம், அமுதக்குடம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைந்தனர். அப்ப தன்வந்திரி அமுதக்குடத்தோடு புறப்பட்டார். எனக்குத்தான் எனக்குத்தான் சொல்லிக்கொண்டு தேவர்களும் அசுரர்களும் அந்த குடத்தை துரத்தினர். துரத்தி கொண்டு பாரதம் முழுக்க ஓட அது 4 இடங்களில் சிந்தித்து, அந்த அமுதம் சிந்தின இடம்தான் இப்ப நான் சொன்ன 4 இடங்களும். ஆனாலே கும்பமேளான்னு சொல்லும்போது அந்த ஊர் அந்த இடம்தான் முக்கியம். சூரியன் எவ்விடத்தில் இருப்பார், குரு பகவான் எவ்விடத்தில் இருப்பார் என்பதை கொண்டு அந்த 4 நாட்களும் நிர்ணயம் பண்ணப்படும். இது ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும்? குரு எனும் கிரகம் சூரியனை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆகும். அதனால் அவர் எந்த ராசியில் நுழையும் போதும் அந்த ராசியில் ஓராண்டு சஞ்சரிப்பார், பிரயாணம் பண்ணுவார். அப்ப இன்ன ராசியில் அவர் பிரயாணம் பண்ணும்போதுதான் இந்த இடத்துல கும்பமேளா நடக்கும்னால், அப்ப மீண்டும் அந்த ராசிக்கு வருவதற்கு ஒரு சுழல் முறையில் 12 ஆண்டுகள் ஆகும். அதனாலதான் அந்த ஒவ்வொரு ஊர்லயும் கும்பமேளா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. அப்படி 12 12 ஆக பெருக்கினால் 144 ஆண்டுகள். அதைத்தான் மகா கும்பமேளான்னு சொல்றார்கள். அப்ப இடம் முக்கியம். அமுத குடத்தில் இருந்து அமுதம் சிந்தித்து சூரியனும் குருவும் எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்து கும்பமேளா நடைபெறும். இது முதல். இப்ப அடுத்தது காவேரி மகா புஷ்கரம். புஷ்கரம்னால் தாமரை. பிரம்மா தாமரையில் தான் தோன்றினார். ஸ்ரீமன் நாராயணனுடைய நாபி கமலம் உந்தி தாமரையில் தோன்றினார். அவர் அமர்ந்திருப்பதே தாமரை, கைகளில் பிடித்திருப்பதே தாமரை, அவருடைய கமண்டலத்தில் இருப்பதே தாமரை. அந்த தாமரை ஒவ்வொரு நதியில் போய் தங்கும். அந்த புஷ்கரம்ங்கிற அம்சம் ஒவ்வொரு நதியாக பாரதத்தில் போய் தங்குகிறது. அது எப்போது தங்கும்னால், அதே குரு பகவான் வியாழன் கிரகம், அவர் பிரம்மாவிடத்தில் பிரார்த்தித்தபடிக்கு அவர் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கும்போது இந்த புஷ்கரம் ஒவ்வொரு நதியில் போய் தங்கும். அப்பன்னா அந்த நதி அப்போது ஏற்றம் பெறுகிறது. அத போல 12 நதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எந்தெந்த ராசியில் எந்தெந்த நதியில் புஷ்கரம் போய் தங்கும்? மேஷ ராசியில் கங்கா. இங்க நான் ராசின்னு சொல்றதெல்லாம் குரு அந்த ராசியில் இருக்கும் போதுன்னு வச்சுங்கோ. அப்பன்னா அவர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ராசிக்கு வருவர். ஏன்னா அவர் சஞ்சரிக்க பிரயாணம் பண்ண ஒரு தினம் சுத்தி வர்றதுக்கு 12 வருஷம் ஆறுது. மேஷராசி கங்கா நதி, ரிஷபராசி நர்மதா நதி, மிதுன ராசி சரஸ்வதி நதி, கடகராசி யமுனா நதி, சிம்மராசி கோதாவரி நதி, கன்னியாராசி கிருஷ்ணா நதி, துலா ராசி காவேரி நதி, விருச்சிக ராசி பீமாங்கிற நதி, தனுர்ராசி புஷ்கரவாகினிங்கிற நதி, மகர ராசி துங்கபத்ரா, கும்பராசி சிந்து, கடைசியா மீனராசி பிரணீதா அல்லது பெண்ணாங்கிற நதி. இப்ப இந்த புஷ்கரம் அந்த நதியில் அப்போது போய் தங்கும்னு சொன்னேன். அதனால்தான் புஷ்கரம்ங்கிற இந்த உற்சவம் நதி முழுக்க நடைபெறுகிறது. கும்பமேளா ஒரு இடத்தில் தான் நடக்கும். ஆனால் புஷ்கரம் காவேரி எங்கிருந்து தொடங்குகிறாளோ, எங்கு போய் கடலில் கலப்பாளோ, அது வரைக்கும் எல்லா இடத்திலும் புஷ்கரம் நடக்கும். அதே மாதிரி கங்கா புஷ்கரம்னால் கங்கை தொடங்கி நதி கடல்ல போய் கடக்கிற அளவுக்கு எல்லா இடத்திலையும் நடக்கும். இதுதான் வித்தியாசம். கும்பமேளாங்கிறது இடம், ஒரு ஊர். ஆனா புஷ்கரம்ங்கிறது அந்த நதிக்கரையில் இருக்கும் எல்லா ஊரிலும் நடக்கும். நதிக்குத்தான் முக்கியத்துவம். அதிலே வியாழன் அதாவது குரு துலாராசியில் நுழைகிறார். அவர் துலாராசியில் இருக்கும்போதுதான் காவேரியில் புஷ்கரம் நடைபெறுகிறது. அப்ப காவேரி புஷ்கரம்னு சொன்னால் காவேரியில் பிரம்மா கையில் இருக்கிற புஷ்கரம் வந்து தங்குகிறது. எப்போது? குரு துலாராசியில் இருக்கும்போது. அதப்ப 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானே நடைபெறும். அதனாலதான் காவேரி புஷ்கரம்ங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிறது. அப்படி 12 12 ஆக இருந்தால் 144 வருஷம் முடிந்ததுனால் அப்ப மகா புஷ்கரம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த ஆண்டு அதே போல மகா புஷ்கரம் நடக்கிறது 144 ஆண்டுகள் கழித்து. இப்ப இதுக்கு முன்னாடி எப்ப நடந்திருக்கும்? 2005. 12 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டும். அப்ப நடந்தது. அப்ப அது காவேரி புஷ்கரம்னு பேர் பெறும். ஆனா இப்ப 12 சுழல் முறை முடிஞ்சுட்டதுனாலே இதுக்கு காவேரி மகா புஷ்கரம் அப்படின்னு பேர் கொடுத்திருக்கார்கள். இது ரெண்டாவது விஷயம். அந்த புஷ்கரம் தான் இப்போது கொண்டாடப்படுகிறது. அது கொடகுலேருந்து தொடங்கி ஸ்ரீரங்கப்பட்டினா, மத்தியரங்கா, அதபோல ஸ்ரீரங்கம், மேல இருக்கும் கும்பகோணம், மயிலாடுதுறை மாயவரம், இப்படி பல க்ஷேத்திரங்களிலும் கொண்டாடப்படுகிறது. மூணாவது, மாசிமகம் மகாமகம்னு நம்ம தமிழகத்தில் முக்கியமா கொண்டாடுறோம் என்னால், ஆண்டுதோறும் மாசி மாசம் மக நட்சத்திரம் பௌர்ணமி வருமானால் நிறைய ஊர்களில் தீர்த்தவாரி நடக்கும். அப்படின்னா அநேகமா பெருமானோ மற்றும் உண்டான சிவஸ்தலங்களோ எல்லாரும் கடலாடுவதற்கு செல்வார்கள். கடலில் தீர்த்தவாரி நடக்கும். கும்பகோணத்தில் இருப்பது மகாமக குளம். அந்த குளத்துக்கு முக்கியத்துவமே பிரம்மா உலகை படைக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு வேண்டிய வித்துக்கள் எல்லாம் அவர் கையில் இருக்கிற கும்பத்தில் இருந்தது. அந்த கும்பம் வெளியே ஓடி வந்ததை தான் கும்பகோணம்னு சொல்றோம். அதனால ஒவ்வொரு ஆண்டுமே அந்த மகாமக குளத்தில் மாசி மகத்தன்னு அன்னைக்கு பௌர்ணமி இருக்கும், மாசி மகத்தன்னு உற்சவம் கொண்டாடப்படும். பின்ன மகாமகம்னா என்னது என்றால், மக நட்சத்திரம் சிம்ம ராசி இதுதானே, குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இதே மாசி மாசத்து மக நட்சத்திரம் பௌர்ணமி வரும், அது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தானே வரும். ஏன்னா குரு சிம்ம ராசியில் இருக்கணும்னால் அந்த ராசியில் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வருவார். சிம்ம ராசியினுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம், அப்ப அந்த வருஷம் நடப்பதற்கு மகாமகம் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டு விடுறது. இதுதான் மகாமகத்தினுடைய மகாத்மியம். இப்ப மகா கும்பமேளா சொல்லியிருந்தேன், மகா காவேரி புஷ்கரம், காவேரி மகா புஷ்கரம் பார்த்தோம், ஏன் மகாமகம் அப்படின்னு பேர் வருதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பாரத தேசத்துக்கே உண்டான பெருமை. நதிகளை எவ்வளவு தூரம் நம்ம பாதுகாக்கிறோம், நதிகள் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்குங்கிறத காட்டுறது. ஆனால் எத்தனைக்கெத்தனை இதிகாசங்களும் புராணங்களும் இந்த நதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோ அத்தனைக்கத்தனை தொழிற்சாலைகள் எல்லாம் இந்த நதிகளை வீணாக்கி விட்டன. நாம் ஏதேதோ அறிவியல் கண்டுபிடிப்புன்ற பேர் வைத்துக்கொண்டு அதை உற்பத்தி பண்றேன் உற்பத்தி பண்றேன்னு பண்ண வேண்டிய முறைப்படி பண்ணாமல் என்னென்ன கழிவுண்டோ எல்லாத்தையும் இந்த நதியில கொண்டு கொட்டிட்டால் அப்ப இதிகாச புராணம் இதை நன்னா வச்சுக்கோன்னு சொல்லி என்ன லாபம்? இப்ப என்ன ஆச்சு பாருங்க, பொதுவா அறிவியல் விஞ்ஞானம் ஓஹோன்னு எல்லாத்தையும் பாதுகாக்கும், ஆனா புராணக்காரர்களுக்கு தான் ஒன்னும் தெரியாதுன்னு தோணும். ஆனா புராணக்காரர்கள் பார்த்து பார்த்து இவ்வளவும் ஏற்படுத்தி வச்சிருக்கார்கள். ஆனால் என்னத்தையோ நாம தொழிற்சாலை தொடங்குறோம்னு சொல்லி அதை பாதுகாப்பா செய்யணுமா இல்லையா? அதற்குண்டான வழிமுறைகளை பின்பற்றாமல் கழிவை கொண்டு சேர்த்துட்டோம்னால் இத்தனை பேசியும் லாபம் இல்லை. இப்போ அப்படி இல்லாமல் நாம ஒத்தொத்தருமே இந்த பெருமைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போதைக்கு இந்த செப்டம்பர் 12 23 தேதி வரை துலாராசியில் வியாழன் இருக்கும் சமயம். இதுல இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், துலா காவேரி ஸ்நானம் வேற, இப்ப நாம பண்ற மகா புஷ்கர ஸ்நானம் வேற. ஏனால் சூரியன் துலாராசிக்குள் நுழையும் போதுதான் துலா சங்கர்மணம், அது நம்முடைய ஐப்பசி மாசம். சூரியன் துலாராசிக்குள்ள நுழைஞ்சா அது ஐப்பசி மாசம். அவர் ஒவ்வொரு மாசத்துக்கு தான் ஒரு ராசியில் இருப்பார். ஆனால் இப்ப நாம மகா புஷ்கரம்னு சொல்லிட்டு இருக்கிறது குரு துலாராசியில் இருக்கிறது. அதனாலதான் யாரும் குழப்பினிட கூடாது, ஏதோ துலாராசின்னு சொன்னா அடுத்த மாசம் ஐப்பசி தானே வரும், இப்பயும் இவர்கள்லாம் இப்ப புரட்டாசி மாசத்துல கொண்டாடுறா என்ன நினைச்சுக்க வேண்டாம். அது வேறு, அது சூரியன் நுழைவது, இது குரு பகவான் நுழைவது. அதனால அவசியம் எல்லாரும் காவேரி மகா புஷ்கரத்தில் பங்கு கொண்டு, அம்மா மண்டபத்திலே நிறைய ஜலம் இருக்கு, மயிலாடுதுறையில தீர்த்தமாடலாம், எங்கு இப்ப காவேரி ஓடுகிறாளோ அங்கு போய் நீராடலாம், பக்கத்தில் இருக்கிற சன்னிதானத்தை போய் தரிசிக்கலாம், நம்மாலான ரெண்டு புஷ்பத்தை காவேரியில் சேர்த்து எப்போதும் இருந்து கொண்டு தமிழகத்தை ரட்சித்துக் கொண்டிருப்பாய் என்று பிரார்த்திக்கலாம். நிறைய யாகம் யஜ்யம் ஹோமங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவசியம் எல்லாரும் வந்து பெருமாளையும் சேவித்து காவேரியில நீராடி பிரார்த்தித்து கொண்டு பெருமாளை சேவித்து பயன்பெறணும் என்று வேண்டிக்கிறேன். இதோ சுருக்கமா அறிந்த வரையில் என்னன்னாங்கிறத சொல்லியிருக்கேன். ஆனா இதை பத்தி ரொம்ப ஆழமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னால் மெதுவே படிக்க வேண்டும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.